நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதிகாலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், ஆதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை, போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காலர் சமாதி சேர்ந்த நிறமை காக்கவை, சமாதி சேந்தனை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சுரூப சமாதி அடைந்த நேரம் யவே. ஓம் கிரியா பபாஜி நம ஓம், ஓம் சிவாய. இன்று எங்களுக்கு புதன்கிழமை இரவு சத்சங்கம், மற்றைய சங்கங்கள் உலகளாவிய சங்கங்களுக்கு வியாழக்கிழமை அதிகாலை சத்சங்கமாக அமைகின்றது. வழமை போல இந்த சத்சங்கத்தில் பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து ஒரு சில பக்கங்களை நான் எடுத்து படிக்கின்றேன். எல்லோரும் தியான முத்திரையிலிருந்து கண்களை மூடிக்கொண்டு உள்வாங்குங்கள். பாபாஜியின் அருட்செய்திகள் காத்திருக்கின்றது. இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 55, 56, 57, முடிந்தால் 58. இக்கால மனிதர்களுக்கு ராமகிருஷ்ணரின் வாழ்வும் உபதேசமும் மிகவும் முக்கியமானவை. அறிவியல் சிறந்து விளங்கிய 19 நூற்றாண்டில் கல்கத்தாவுக்கு அருகே பரமஹம்சர் சிறந்த ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்தார். இறை வழிபாடு எக்காலத்திலும் தோன்றும். அப்போது மனம் ஆனந்தத்தில் மிதக்கும். நம்முடைய இருப்பு முழுவதும் கடவுள் இல்லாது போனால் நாம் எவ்வாறு வாழ்வது, எவ்வாறு மூச்சு விடுவது? சமயம் காட்டும் ஒழுக்கத்தை இன்று கூட நாம் பின்பற்றலாம். அதற்கு தேவையான சிரத்தை இருந்தால் உண்மையின் வெளிப்பாடு பழங்காலத்தைப் போலவே இன்றும் தவறாது கிட்டும். பாபாஜியை போன்ற ஞானியர் சிலர் முன் தோன்றுகின்றனர். ராமகிருஷ்ணரின் பாபாஜியின் வாழ்க்கை அவருடைய தெய்வீக அனுபவம் ஆகியவை நம் தலைமுறைக்கு மிகவும் சவாலாக விளங்குகின்றது. பரிசோதனை, கவனிப்பு, சரிசெய்தல் ஆகியவற்றை கொண்டது அறிவியல். யோக நெறியும் இப்போக்கினை கொண்டது. நேசிக்கும் தந்தையாகிய கடவுள் ஒரு சமயத்தின் சொத்து அன்று, எல்லோருக்கும் பொது உடைமை. மனித சமுதாயத்தில் அன்புமிகு தந்தை, உலகத்தில் கலந்தும் எங்கும் பரவியும் அவர் இருக்கின்றார். எல்லாவற்றுக்குள்ளும் உள்ளொளியாக இருப்பது அவரே. அவரே வாழ்க்கை, எல்லாவற்றிற்கும் அடிப்படை. அணுமுதல் இறை தூதர் வரை எல்லாவற்றையும் இயக்குபவர் அவரே. தண்ணீருக்கும் நுரைக்கும் குமிழிக்கும் அலைகளுக்கும் அடிப்படை மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு, ஜடத்திற்கும் சேதனத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு ஆகியவை தெய்வீகத்தின் அடிப்படையிலேயே அமைகின்றன. நுண் மணலிலும் கடவுள் இருக்கின்றார். முழுமையாக இருக்கும் போது அவர் இயேசுவாக விளங்குகின்றார். தம்முடைய போராட்டங்களின் மூலம் நாம் மைய உண்மையை அணுகின்றோம். கலை, அறிவியல், சமயம் இவை உண்மையின் பல வெளிப்பாடுகள். ஆனால் இருப்பின் ஒற்றுமையை உணர்ந்தவருக்கே இது புரியும். கடவுளுக்கு உருவம் உண்டா இல்லையா? உண்டு இல்லை, அவர் இரண்டையும் கடந்து விடுகின்றார். உருவக் கடவுளும் அருவக் கடவுளும் முறையே பனிக்கட்டியும் நீரும் போன்றவர்கள். தண்ணீர் உறைந்தால் பனிக்கட்டியாகிவிடும், அப்போது அதற்கு உருவம் உண்டு. உருவக் கடவுள் அருவக் கடவுள் என இருவேறு பொருள் இல்லை. உருவம் இருப்பவனுக்கே அருவமும் அருவம் இல்லாது போகின்றது. பாபாஜியைப் போன்று உருவமுள்ள கடவுளை வழிபடுகின்ற பக்தனுக்கு அவன் மனித வடிவில் தோன்றுகின்றார். கரையில்லாத ஒரு பெருங்கடல், எங்கும் தண்ணீர், நிலமே இல்லை, சில இடங்களில் பனிக்கட்டிகள். இப்படி கற்பனை செய்து பாருங்கள். அதுபோலவே பக்தனின் ஆழ்ந்த பக்தியின் விளைவாக அனந்தம் தன்னை சுருக்கிக் கொண்டு எல்லைக்குட்பட்டு ஒரு மனிதனாக தோன்றுகின்றது. சூரியன் தோன்றியவுடன் பனி உருகுவதைப் போல கடவுளை பற்றிய அறிவு ஏற்பட்டதும் அவர் உருவமும் மறைந்து விடுகின்றது. கடல் நீர் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது கருநீலமாக தெரிகின்றது, ஆனால் கையில் எடுத்தவுடன் அது நிறமற்று போகின்றது. இப்படித்தான் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது கடவுளுக்கு நிறம் தெரிகின்றது, ஆனால் பக்தன் அவரோடு கலக்கும் போது அவர் அடைமொழியற்ற உண்மையாகின்றார். ஞானியின் வார்த்தைகளும் சாஸ்திரங்களின் விதிகளும் இவ்வுலகத்தில் எல்லாமும் வாயிலிருந்து உமிழ்ந்த உணவைப் போல் மாசுபட்டவையே. கடவுள் மட்டுமே மாசுபடாதவர். மனித தாக்கால் அவரை முழுவதும் வர்ணிக்க முடியாது. மனித நாக்கால் அவரை முழுவதும் வர்ணிக்க முடியாது. அவர் இயல்பை இதயத்தில் ஆழ்ந்த மௌனத்தில் மட்டுமே அறிய முடியும். சாதகன் கடவுளுக்குள் ஐக்கியமாகும் போது மனமும் வாக்கும் அவர் உண்மை இயல்பை எடுத்துரைக்க முடியாது. உண்மையின் இயல்பை அறிய முடியாமல் மனமும் வாக்கும் வீணே திரும்புகின்றன என்கின்றது வேதம். மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள உறவு யாது? இதுதான் சமயத்தின் அடிப்படை கேள்வி. தூளப் பொருளாக நம்மை கருதினால் பின் கடவுள் நம்மை தந்தையும் குருவும், நாம் அவருடைய பணியாட்கள். கருவிகள், குழந்தைகள், உடம்புடையவர்கள் என்று நம்மை கருதினால் கடவுள் உலகத்தின் ஆன்மா ஆகின்றார். நெருப்பின் பொறி போல நாம் அவரிடம் இருந்து வழிபடுகின்றோம். ஆனால் ஆத்மா என்று நம்மை கருதினால் நாமும் அவரும் ஒன்றே பிறப்பில்லை, இறப்பில்லை, எல்லையற்ற ஆன்மா. இந்த மனித ஓட்டத்தில் மனிதனின் தெய்வீகம், சமயங்களின் ஒற்றுமை, கடவுளின் ஒருமை, இருப்பின் ஒருமை ஆகியவற்றில் முரண்பாடு தோன்றுகின்றது. இந்த நான்கும் அடிப்படை கருத்துக்கள். இந்த உலகம் முழுவதும் ஒன்றுதான். பொருளால், கருத்தால் மட்டுமல்ல, பிளவுபடாத ஆன்மாவால் பல பெயர்கள் இருப்பதற்கு நம் அறியாமையே காரணம். தெய்வீக அறிவு ஏற்பட்டவுடன் அது மறைந்து விடுகின்றது. அன்பு புரிந்து கொள்ளுதல், தன்னலமின்மை போன்றவை ஒருமை அடிப்படையிலேயே விளக்கப்பட வேண்டும். இல்லையே நம்முடன் வாழ்பவருக்கே இந்த உலகில் இடமில்லாது போய்விடும். சேதனன், ஜடம், மனிதன், தேவன் ஆகிய எல்லாவற்றையும் இந்த ஒருமை இணைக்கின்றது. சமயத்தின் கடமை மனிதன் பொறுமை அமைதி வழிகளில் செல்லும்படி செய்வதே. ஒவ்வொரு சமயத்திற்கும் தனிப்பெருமை உண்டு. தெய்வீகத்தை நோக்கிய பாதையில் ஒவ்வொரு சமயமும் தன் பங்களிப்பை செய்ய வேண்டும். இந்திய மண் புனிதமானது. இங்கு பல சமயங்கள் நட்பில் ஒன்று கூடி இருக்கின்றன. தஞ்சம் என்று வந்த வெளிநாட்டினருக்கு இந்த நாடு அடைக்கலம் கொடுத்திருக்கின்றது. ஞானிகளும் தத்துவ அறிஞர்களும் மட்டுமல்லர், அசோகர், அக்பர் போன்ற பேரரசர்களும் சமய பொறுமையை போதித்திருக்கின்றார்கள், பின்பற்றி இருக்கின்றார்கள். நம் காலத்திலேயே ராமகிருஷ்ண பரமஹம்சர் சமய ஒற்றுமையை போதிக்கின்றார். அவ்வாறே பாபாஜி, லாகிரி மாஷேர், யுக்தீஸ்வரர், யோகானந்தர், காந்திஜி, அரவிந்தர், நேதாஜி போன்ற பலரும் தொண்டாற்றி இருக்கின்றார்கள். மனிதனின் இயல்பு தெய்வீகமே. அவன் கடவுளின் உருவத்தில் படைக்கப்பட்டிருக்கலாம். அவரிடமிருந்து வந்த பொறியாகலாம் அல்லது அவராகவே இருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் மனிதன் தனது இயற்கையாகிய முழுமையை ஒரு நாளும் இழக்க முடியாது. பாவம் என்ற ஒன்று கிடையாது. மனிதன் செய்கின்ற கொடிய செயல் தெய்வீகத்தை திரையாக மறைக்கும். ஆனால் தெய்வீகம் ஒருபோதும் மறையாது. கடவுள் நமக்குள் ஆற்றலாகவும் சாத்தியமாகவும் இருக்கின்றார். மறைந்திருக்கும் தெய்வீகத்தை வெளிக்கொணர உதவும் செயலே நல்லது என்று கூறப்படுகின்றது. பலவகை தோற்றத்தை உண்டு பண்ணும் செயல் கெட்ட செயல். தூல, மன, அழகியல் நிலைகளில் நாம் பெறும் இன்பங்கள் நம் ஆன்மாவுக்கே சொந்தமானவை அல்ல. அவை உண்மையும் பொய்யும் கலந்தவை. அறியாமை காரணமாக நாம் அழியும் பொருளைப் போல் நடக்கின்றோம். நாம் குறைபாடுடையவர்கள், காரண காரிய விதிகளுக்கு உட்பட்டவர்கள் என்று நினைத்து கொண்டு நம்மை நாமே ஏமாற்றுகின்றோம். இந்த மயக்கத்தை நீக்கி தெய்வீக மரபின் விழிப்புணர்வை உண்டாக்குவதே சமயத்தின் நோக்கம். ஓம் தத் சத் ஓம். ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்று என் மூலமாக 3 பக்கங்கள் படிக்கப்பட்டது. அத்துடன் அந்த வாசிப்பை நிற்பாட்டி இருக்கின்றேன். நீங்கள் உள்வாங்கிய வரைக்கும் மிகவும் நன்று. மிகவும் அற்புதமான கருத்துக்கள் பாபாஜியினால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாம் அங்கிருந்து வந்ததென்று சிறிது ஆழமாக பார்த்தால் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களிலிருந்து தெளிவான கருத்துக்கள் கிடைக்கப்படும் நிச்சயமாக. ஆகவே அதை தொடர்ந்து ஏன் 3 பக்கத்துடன் நிப்பாட்டினேன் என்றால், எங்களுடைய மண்டல சாதனை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்று 40வது நாளை நெருங்கிவிட்டோம். இன்னும் 8 தினங்கள் தான் இருக்கின்றது. வழமைப்படி புதன்கிழமை சத்சங்கத்தில் ஒரு சிறிய நேரத்தை அகசிய ஞான பாடல்களை நான் பாடுகின்றேன். நீங்கள் தியானத்திலிருந்து கேட்பீர்கள், அல்லது அகசிய ஞான பாடல்களின் பொருளுரையை நான் வாசிக்கின்றேன், அதை தியானத்திலிருந்து கேட்பீர்கள். அந்த முறைப்படி இன்று அகசிய ஞான பாடல்களின் பொருளுரையை நான் வாசிக்கின்றேன். மீண்டும் தியான முத்திரை போட்டு தியானத்திற்குள் சென்று அதை உள்வாங்குங்கள். சித்த மருந்தாகிய கற்பம் என்று அதிக தூரம் செல்ல வேண்டாம். கல்மலையின் உச்சி வரை திரிய வேண்டாம். சர்ப்பம் என்ற குண்டலினி பாம்பு இருக்கும் மூலாதாரத்தில் மனத்தை அடக்கி சாகாக்கால் மண்ணாகிய சாகாக்கால் சுழுமுனை ஏறி உண்மையான ஆக்ஞாவின் சரத்தை காண்பாயாக. இச்செயல் அற்பமானதென்று விட்டுவிடுவாயானால் அலைந்து போவாய். சக்தியின் வீட்டை நாடி இறைவனை சேர்வாயாக என்று முதல் பாட்டின் பொருளுரை. 2வது பாட்டின் பொருளுரை, சுத்த நிலையாகிய துரியம் குண்டலினி சக்தியின் வீட்டை அடைவாயாக. சொல்லில் அடங்கா மகேஸ்வரி என்பால் அந்த வாழைய பூசை செய். சிவகணமாகிய நந்தி உரைக்கும் சுழுமுனை நாடி அங்கிருந்து தோன்றும். பொருந்தப்ப அநாகதம் வரை அனைத்தும் தோன்றும். பிரணவமாகிய அமிர்தம் ஊறும். பிரணவத்தில் தேடினால் அனைத்து செயலும் கைகூடும். இதனால் உலகில் அனைத்தும் சித்தியாகும். வாழையாகிய சக்தியை வணங்கினால் அனைத்தும் கைகூடும் என்பது இதன் கருத்தாகும். இது 2வது பாட்டின் பொருளுரை. 3வது பாட்டின் பொருளுரை, ஓம் என்ற பூரணமான சுழுமுனையை பார்க்கவும். சிவத்தில் சந்திரன் நிற்பார். ஓம் என்ற ஓசை தங்குமிடம் 2 புருவங்களின் மத்தியிலாகும். உண்மையாளனே, வில்லை போன்ற மணிபூரக சக்கரத்தை காண்பாயாக. ஓம் என்ற சக்தியின் திருவடிகளை பூசிப்பாயாக. மகனே, மற்ற பூசைகள் யாவும் பூசையாக பெயராக விளங்கும். பரமனின் முதல் எழுத்து ஆனா என்பது இவ்வாறு வேதாந்தம் பாடினேனே என்பது 3வது பாட்டின் பொருள். இனி 4வது பாட்டின் பொருளை பார்ப்போம். பொருட்கள் அனைத்தும் இறைவனையே பாடுகின்றன. இறைவனாகிய சிவத்தின் எழுத்து ஆனா என்பதாகும். நிலம் நாடி நிற்பது ஓங்காரமாகும், அதை நலமளிக்கும் பசு என்பர். ஊனா என்பது சத்தி எழுத்தாகும், நீண்டு நிலை பெறும் சிறுமுனை நாடி தாரையாகும். இயங்குகின்ற சக்தி சிவமாகும், கூடுகின்ற பிரணவம் வித்தையாகும். ஒளிரும் திருமாலின் எழுத்தாகிய மானாவை கூர்ந்து கவனிக்கவும். சிவம் நாதம் சக்தி விந்து இந்த இருவரிடம் இருந்தே அனைத்து உயிர்களும் தோன்றின என்பது கருத்தாகும். இப்போது ஐந்தாவது பாடலின் ஒரு உரையை பார்ப்போம். ஊன்றிய நாதம் வானில் உள்ளது நல்லவனே, குணமாக கூர்ந்து கவனிப்பாயாக. ஆணியான நடனாடியின் இடையில் எழும் அதிலே யாவுமே பொருந்தி விளங்கும். ஏணியை போன்ற மேலேறுவது ஐந்து சக்கரங்களின் மூலமே. தனித்திருந்து யானா எழுத்தை பார்ப்பாயாக, அது ஓடம் போல் தோன்றும். அதுவே ஆக்ஞையாகும். அது ஆக்ஞை என்னும் ஆறாவது சக்கரமாகும். இதை தெரிந்தவர்களுக்கு சொன்னேன். உடலில் ஆறு சக்கரங்கள் ஆவன: மூலாதாரம், சுவாசிஸ்தானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்பன. இது ஐந்தாவது பாடலின் பொருளுரை. ஆறாவது பாடலின் பொருளுரையை பார்ப்போம். கீழ் மூலமான மூலாதாரத்தையும் மேல் மூலமான புருவ மத்தியையும் அறிந்து பார்ப்பாயாக. நோக்கமுடன் கண்டத்தை விசுத்தியாகிய கண்டத்தை உன்னிப்பாக கவனிப்பாயாக. கண்டமாகிய விசுத்தியும் சுழுமுனை நாடியை பார்ப்பாயாக. அப்பொழுது அதில் தாக்கி சுவாசமானது நீளும். அவ்வேளையில் சுவாசிஸ்தானத்தில் பிரம்மாவின் நடனத்தையும், மணிபூரகத்தில் திருமாலின் நடனத்தையும், அநாகதத்தில் ருத்ரனின் நடனத்தையும், விசுத்தியில் மகேஸ்வரனின் நடனத்தையும் ஆக ஐந்து இந்து ஐந்து தெய்வங்களின் நடனத்தை காண்பாயாக. பிரகாசமாய் ஆகாயமும் அன்னையின் சிலம்போசையும் இணைந்து காணும் ஆக்ஞாவை அடைந்தவுடன் சதாசிவத்துடன் மெனோன்மணி இணைதலும் பூரணமாகும். உண்மையான ஒளியை நிலைத்து பார்ப்பாயாக என்று ஐந்தாவது பாட்டின் பொருளை கூறுகின்றது. ஆறாவது பாட்டின் பொருளுரை: வெறுமனே பார்க்கும் போது மனதை பார்ப்போம், மூக்கு நுனியில் சுவாசத்தை செலுத்தி பார்ப்பாயாக. தாயே, வாலாம்பியே என மனம் ஒடுங்கிக் காண்பாயாக. அப்பொழுது உடல் தூய்மையும் யோக சித்தியும் உமாவையும் வாழையையும் அதிலே காணலாம். ஒரே சிந்தையுடன் மூக்கின் நுனியில் மனதை வைப்பாயாக. என்னால் முடிந்தவரை கூறினேன். சித்தர்களில் எவருமே இதை பற்றி பாடவில்லை என்பதை காண்பாயாக. இது ஐந்தாம் பாட்டின் பொருளுரை. ஆறாம் பாட்டின் பொருளுரை, சரி, ஏழாம் பாட்டின் பொருளுரை. எட்டாவது பாட்டின் பொருளுரை: உணர்கின்ற நாத வட்டத்தில் மூலாக்கனியை மேலே எழுப்பும் போது கண்ணில் வலி உண்டாகும், பொருந்து முடகலையில் ஒளி போல் ஆடும். யோகம் கைகூடினால் உடல் மெலிந்துவிடும். சித்தால் ஆணவம் முழுவதும் அழிந்துவிடும். பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் இணைக்கும் சுத்த நிலை வந்தடையும். ஊன்றிய எழுத்தெல்லாம் உண்மையாகும், ஓங்காரத்தூணென்ற உணர்வுதானே. யோக நிலை கைகூடினால் நான் என்னும் ஆணவம் முழுமையும் அழிந்து யாவும் கைகூடும் என்பது கருத்தாகும். இது எட்டாவது பாட்டின் பொருளுரை. ஒன்பதாவது பாட்டின் பொருளுரை: உணர்வை சந்திர மண்டலத்தில் செலுத்தி நிலை கொண்டு அங்கே ஓடி ஆ என்ற யா எழுத்தில் நிலை கொள்வாயாக. அணு யாவும் கூடி வீடானது, அவ்வீட்டில் சிவமே உச்சியாகும். சிவமோ சூட்சிமமானது, இரு புருவ மத்தி என்ற வீதியாகும். கைலாயம் என்பது சிவனின் இல்லமாகும். உள்ளோசையான கழுத்தில், அதாவது பிடரியில் தங்குவாயாக என்பது ஒன்பதாவது பாட்டின் பொருளுரை. பத்தாவது பாட்டின் பொருளுரை: சிவாய என்று மூன்றெழுத்தாகவும் நம என்ற இரண்டெழுத்தாகவும் நிலை கொண்ட ஆதியை தெரிந்து குருவாக எண்ணி சொல்கின்றேன். உணர்வானது ஊனா சக்தி எழுத்தில் அமைந்துள்ளது. இதை உணர்ந்து அறிபவனே குருவாவான். அறிவற்றவர்கள் இதனை அறிந்தோம் என்பர். தேவர்களும் திருமாலும் பிரம்மாவும் தேடியும் சிவபெருமானின் அடிமுடியை காண முடியவில்லை. அப்படிப்பட்ட சிவாய நம என விளங்கும் அவரின் திருநடனம் கண்டால் வீடு பேறு கைகூடும். இது 10வது பாட்டின் பொருளுரை. 11வது பாட்டின் பொருளுரை, இரண்டு எழுத்தான நம என்பது ஓம் என்ற ஓர் எழுத்தாகி இயங்கும் அசபா என்ற அம்ச மந்திரம் மூலாதாரத்தில் நிற்கும். வேறெழுத்தான ஊனாவும் விதை எழுத்தான ஆனாவும் இந்த இரண்டு எழுத்துக்களும் கூடி முளைத்து விளங்கும் சீரெழுத்தான மானாவும் என்பதை கவனித்து வாசியில் மூச்சு ஏறி வீதியை கடந்து மணிமண்டபமான ஆக்ஞாவுடன் சார்ந்து அதன் உட்பொருளான இறைவனை கண்டவருக்கு சித்தியும் முத்தியும் தானே வாய்க்கும். இது 11வது பாடலின் பொருளுரை. 12வது பாடலின் பொருளுரை, தனிமையான ஓம் எழுத்தின் பலனை பார்த்து எடுத்து சொல்லக்கூடியவர் ஒருவரும் இல்லர். ஆகமங்கள் நூல்கள் பல கற்றோம் என்பர் அவரிடம் வேகாக்கால் சாகாத்தலை என்னவென்று கேள் என்று கேட்டுப்பார். அதனை சொன்னால் அவர் குருவாவார். உடலிலே ஓம் என்பதை காண்பவனே ஞானியாவான். சக்தி சிவநடனத்தை ஆக்ஞாவில் கண்டால் வீடு பேறு உண்டு. வேகாக்கால் என்பது பூமியாகும், சாகாத்தலை என்பது ஆகாயமாகும். பஞ்சபூதங்களின் தலையாக இருப்பது ஆகாயம், மண் காலாக விளங்குவது. அந்த தலையும் காலும் வாழ்வை குறிக்கும் பரிபாசைகளாகும். இது 12வது பாடலின் பொருள். இறுதி பாடலான 13வதின் பொருளுரையை பார்ப்போம். ஆசானாக உமாதேவியாரின் கருணையை உனக்கு அளித்தாய். சொல்லில் அடங்காத ஞானம்பதி மூன்றையும் சொல்லி வைத்தேன். அதன் பொருளை உணர்ந்து பூரணத்தில் பொருத்தி பார்க்கவும். அருளான இந்த நூலை பழித்தவர்கள் கொடிய நரகில் பேயாய் அலைவர். கருணையுடன் இந்த நூலை அறிந்தவர்கள் விண்ணில் வாழும் தேவர்கள் ஆவர். இது 13வது பாட்டின் பொருளுரை. இதை இன்று சத்சங்கத்தில் நாங்கள் வளமை போல் பார்த்தோம். அதை நீங்கள் தியானத்திலிருந்து உள்வாங்கினீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. இப்போது இறைவனையா கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் மனமை போல பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட முக்கியமான ஒரு சில அருள் வாக்கியங்களை மீண்டும் மீட்டல் செய்வோமாகின், ராமகிருஷ்ணனின் வாழ்வு இக்காலத்து மனிதர்களுக்கு மிகவும் முக்கியமானது என்பதை பற்றிய விளக்கம். அதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வதற்கு இன்றைய சத்சங்கம் ஒரு அரிய வாய்ப்பாக இருந்தது. அது மாத்திரமல்ல, ராமகிருஷ்ணனின் தெய்வீக வாழ்வு மனித குலத்துக்கு முக்கியம். ஏனென்றால் எங்கள் மனித குலம் படுகின்ற பல அவஸ்தைகளை உணர்வதற்கு அந்த தெய்வீக வாழ்வின் முக்கியத்துவத்தை பற்றிய சிறந்த விளக்கம் கிடைக்கப்பெற்றது. அடுத்து, எல்லாவற்றுக்கும் அடிப்படை அவரே என்ற கருத்தும் தெய்வீகம் அடிப்படையில் அமைவன பற்றிய விளக்கமும் சிறப்பாக தரப்பட்டது. அத்துடன் கடவுள் பக்தருடன் கலக்கும் போது நடக்கும் உண்மை பற்றிய சுருகிய கருத்தாரம் கிடைத்தது. இந்த உலகம் முழுவதும் ஒன்றுதான் என்ற கருத்தும், அது மாத்திரமல்ல சமயத்தின் கடமை பொறுப்பு கடமை பணியில் போக வேண்டும் என்ற கருத்துக்களும், மனிதன் தெய்வீக இயல்புகள் பற்றிய சிறந்த விளக்கம் இன்றைய சத்சங்கத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது. மிகவும் சிறந்த வாய்ப்பு. அத்துடன் இன்றைய தைப்பூச தினத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் கூறலாம் என கேட்டு அதற்கு நீங்கள் அனுமதி அளித்தால் கூறுகின்றேன். அல்லது நீங்கள் செய்யும் போது அதை உள்வாங்கலாம். ஏனென்றால் இன்று ஒரு சிறப்பான நாள். எனவே அதை பற்றி சில வசதியாக கூற விரும்புகிறேன். உங்கள் விருப்பப்படி அதை செய்யலாம் என நினைக்கின்றேன்.
சுருக்கமாக இருந்தால் கூறுங்கள் ரவணையா.
தைப்பூசம் என்பது தை மாதத்தில் வரும் பௌர்ணமியும் பூசமும் ஒன்றாக வரும் நாளே தைப்பூசமாகும். உலகம் உற்பத்தியான தினம் அல்லது பூமி படைக்கப்பட்ட தினமும் தைப்பூச தினமே. முருகனுக்கு அம்பாள் வேல் கொடுத்த தினமும் தைப்பூச திருநாளே. அத்துடன் சிவனும் அம்பாளும் ஆனந்த தாண்டவம் ஆடிய தினமும் தைப்பூச திருநாளே. எனவே எல்லா கிரியா சாதனைகளும் இன்றைய தினத்தில் செய்யும் கிரியா சாதனைகளை வெற்றியை நோக்கி எடுத்து செல்லும் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் அதன் பலனை அடையலாம் என்பது உண்மை. நன்றி. ஓம் கிரியா பபாய நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி இரவனையா. ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம என்று தைப்பூசத்தை ஞாபகப்படுத்தி இருக்கின்றீர்கள். அது மிகவும் அருமை. அதற்குரிய நான்கு பொருள்களையும் மிகவும் அருமையாக அதை கொடுத்திருக்கின்றீர்கள். என்னத்திற்காக இந்த தைப்பூசம் சிறந்ததென்று, இதில் எங்களுடைய அம்மை அப்பரான சிவன் பார்வதியும் இதில் இருக்கின்றார்கள். இந்த தினத்தில் அவர்களுக்கும் அவர்களுடைய ஆசியும் எங்களுக்கு தேவை. அதற்கு மேலாக எங்களுடைய அறிவு கடவுளாகிய முருகன் இருக்கின்றான். தைப்பூச தினத்தில் அவனுக்கு பெரிய விழாவே எடுக்கப்படுகின்றது மலேசியாவில். அதே போல் முருகன் கோவில்களிலும் அது நடக்கின்றது. அதை விட இந்த வருஷம் இந்த விழா, இந்த தைப்பூசம் வந்தது பௌர்ணமி தினத்தில் வந்து அமைந்திருக்கின்றது. அதே போல்தான் அமையும் என்று இறைவனையா அதையும் சொல்லியிருக்கின்றார். ஆகவே பௌர்ணமி தினத்தில் அதில் கிரியா சாதகர்களுக்கு ஒரு முக்கியமான தினமாக இந்த விடயம் அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் பாபாஜியின் குரு நாளான வியாழக்கிழமையில் அமைந்திருக்கின்றது. நினைத்து பாருங்கள், திருவருள் குருவருள் எல்லாமே பொருந்தி நிற்கும் ஒரு நாள் வியாழக்கிழமை. ஆகவே எங்களுக்கு இங்கு புதன்கிழமை பின்னேரம் பௌர்ணமி தொடங்கி இருக்கின்றது. இது வியாழக்கிழமை வரையும் வரையும் செல்கின்றது. ஒருவரும் இன்னும் பிந்தவில்லை இந்த பௌர்ணமியில். மற்றைய சங்கங்களுக்கு அதிகாலை தொடங்கிவிட்டது பிரம்ம முகூர்த்தத்தில். இந்த சத்சங்கத்தை கேட்பவர்கள் எல்லா சாதகர்களும் இன்று அதிகாலை, அதாவது வியாழக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த சாதனையை செய்யுங்கள். இன்னும் பிந்தவில்லை, அந்த சாதனையில் இருங்கள். அது மிகவும் அற்புதமாக இருக்கும். ஏனென்றால் குருவருள், திருவருள், அதற்கு மேலாக சக்தியின் அருள், அதற்கு மேலாக எங்களுடைய அறிவு கடவுளாகிய கந்தனின் அருள் எல்லாமே உண்டு. ஏனென்றால் பாபாஜி கந்தனின் அவதாரம் என்று யோகி ராமையா அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எல்லோரும் கூடிய நாளாக இருக்கின்றது. அதை இறைவனையா மிகவும் சிறப்பாகவும் சுருக்கமாகவும் தந்திருக்கின்றார். அதே நேரம் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இப்படியான அற்புதமான நேரத்தில் நாளில் தன்னுடைய பணியை வெகுவாகவே அதிகாலையில் தொடங்கிவிட்டார் போலும், ஆதலால் இன்று அவர் சமூகம் அளிக்கவில்லை. அவருடைய பணி சாதனை எங்களுடைய சங்கம் சார்ந்த, பாபாஜி சங்கம் சார்ந்த அவருடைய பணிகள் மிகவும் மிகவும் முக்கியமானது. அவருக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய சங்க அங்கத்தவர்களுக்கும் எல்லோருக்கும் அதில் பங்குண்டு. அவருடைய பணிகள் வாழ்க சிறப்புற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து கேள்வி பதில்களுக்கு பாபாஜியின் துணையுடன் உங்களை பதில் காண்பதற்கு அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.